கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறதான ஈரோடு பரிசுத்தவான்களை உங்கள் அனைவருக்கும் பாலை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மிகுந்த கிருபையினால அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் தந்து அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்கும்படியாக இந்த தருணத்தை சொன்னதற்காக தேவனுக்கு நான் உங்கள் ஆனவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை நிகழ்த்திக்கொள்வேன். சகோதர சகோதரர்கள், இன்றைய நாளில் நம்முடைய பாடத்தின் தலைப்பு வரப்போகிற கெத்துமை என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த ஒரு பாடம் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் 4167 பேஜில் நமது ஆண்டவரை காட்டி கொடுத்தலும் மற்றும் மறுதளித்தலும் என்கின்ற தலைப்பில் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு பாடத்தை அவர் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒரு பாடத்தின் அடிப்படையில் சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஏற்றக்கால இந்த சத்தியங்கள் நம்ம இதனுடன் நம்ம சேர்த்து நம்ம இந்த ஒரு பாடத்தை எங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நான் வைக்கப் போகிறேன். அதனால நம் நீங்கள் பாடத்தை நீங்கள் கேட்ட பின்பு உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னிடம் தெரிவிக்குமாறு நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நம்ம இன்றைய நாளில் நம்முடைய பாடம் ஆதார வசனம் நாம் பார்க்கும்போது யோவான் 18:1-27 வரைக்கும் இந்த வசன பகுதி இருக்கு. ஆதார வசனம் வந்து நம்ம மத்தேயு 17:22 அடிப்படையாக கொண்டிருக்கு. நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கலாம்.
சஞ்சரிக்கும் போது அவர்களை நோக்கி மனுஷகுமாரை மனுஷ கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்.
மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் இல்லைங்களா? இங்கிலீஷ்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட்டு மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிறது. சரி, நம்ம இன்றைக்கு நாளில நம்ம இந்த ஒரு தியானத்துல நம்ம போகும்போது சகோதர சகோதரிகளே இந்த உலக சரித்திரத்துல ரொம்ப ஒரு சோகமான சம்பவங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக எப்போ பார்க்கும்போது அதாவது நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு ரொம்ப சோகமான ஒரு சம்பவங்கள் அதை இன்றைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஸோ எந்த சமயத்தில் ரொம்ப அந்த சோகமான சம்பவங்கள் வருத்தமான சம்பவங்கள் எப்போ நடந்திருக்கு என்று பார்க்கும்போது எங்கே நம்ம போகலான்னா ஒரு 2000 முன்னாடி நம்ம போகலாம். எங்கே ரொம்ப வருத்தமான ரொம்ப சோகமான சம்பவங்கள் யாருக்கு வந்தது? ஆமாம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்து அதை நம்ம பார்க்கும்போது குறிப்பாக நம்ம எங்கே பார்க்கணும்னா கெத்செமேன் இல்லைங்களா? நம்ம பார்க்கணும். ஸோ கெத்செமேனில் வந்து பார்க்கும்போது மிகவும் கெத்செமேன் தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த இரவில் அந்த லாஸ்ட் நைட் அங்கிருந்து நம்ம பார்க்கும்போது அவர் சிலுவை வரைக்கும் சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அங்கே வந்தது. சகோதர சகோதரிகளே இது சரித்திரத்தில் இருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பாடங்கள் சகோதர சகோதரிகளே இந்த பாடத்தை நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரு பாடம் நமக்கு ஒரு எச்சரிப்பை ஊட்டக்கூடியதாக இருக்கு. அதே சமயத்தில் பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே நமக்கு ஒரு தேவன் அதை நமக்கு அறிவித்து அதன் மூலமாக நம்மளை பலப்படுத்துறாரு. அது கூட நம்ம இருக்கு சகோதர சகோதரிகள். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய காரியங்கள் பலவீனமான காரியங்கள் இவளை குறித்து எச்சரிக்கக்கூடிய ஒரு பாடமாக கூட இந்த பாடம் வந்து இருக்கு சகோதர சகோதரிகள். அதனால தான் நம்ம பாருங்க நம்ம ஆண்டவர் வந்து அந்த ஒரு மிகுந்த ஒரு சோதனைக்குள்ளாக போவதற்கு முன்பு இந்த சீஷர்களுக்கு சகோதர சகோதரிகளை நிறைய வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கிறார். உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அந்த கெத்துமேன இரவில் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது சீஷர்கள் என்ன ஆனாங்க அப்பாருங்களா? சீஷர்கள் என்ன ஆனாங்கன்னா அது வரைக்கும் ஆண்டவர் கூட இருந்த சீஷர்கள் இப்போ அந்த கடைசி இரவில் என்ன ஆனாங்கன்னா இந்த சிதறி போனாங்க. நம்ம ஒரு சோதனை வந்தது. இது குறித்து ஆண்டவர் என்ன என்ன செஞ்சிருந்தாருன்னா முன்கூட்டி இது குறித்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தார். நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம நீங்க ஜஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடிதான் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, என்ன சொன்னார்னா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அங்க சொன்னாருங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு வார்னிங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கழித்து காலத்தில் தேவன் நமக்கு அங்க வச்சிருக்காரு. அப்போ நம்ம பாருங்க இந்த அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த கடைசி ராபோஜன் அறையில அவர் இருக்கும்போது எல்லாரும் வந்து பந்தி இருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் வந்து 3.5 வருடங்கள் இந்த அப்போஸ்தலர்களுக்கு நல்ல ஒரு ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்துருந்தாரு. எப்படி என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஏன்னா கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துக்கு சத்தியங்களே அவங்க எடுத்து சொல்றவங்க யார் என்று பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள். அதனாலதான் நான் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்களுக்கு நல்ல அருமையான பேர் கொடுத்திருக்காரு. அவருடைய பிரதிநிதிகளா இருந்தாங்க, கர்த்தருடைய ரெப்ரஸன்டேட்டிவா இந்த அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அப்ப இந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நிறைய டீச்சிங்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அது 3.5 வருஷம் நிறைய டீச்சிங்ஸ் கொடுத்துருக்கிறாரு, உபதேசங்கள் செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னும் பேய்களையும் குணமாக்குற அந்த வல்லமைகள் என்ன பண்ணாரு, எல்லாம் கொடுத்தாரு. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காரியங்களே அவங்க பெற்றுக்கொண்டு அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊழிய செஞ்சாங்க. சகோதர சகோதரிகள் ஊழிய செஞ்சாங்க. அப்போ நம்ம பார்க்கிறோம் இப்படியெல்லாம் செஞ்சாங்க. அதே சமயத்தில் அந்த ஒரு 3.5 வருட ஊழியத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒரு காரியத்தை இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் வந்து அடிக்கடி இது குறித்து சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த காரியத்தை அப்போஸ்தலர்கள் வந்து யாரும் படிக்கல, அவ்வளோ கத்துக்கல. என்ன காரியம் என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தாழ்மை குறித்து நிறைய விஷயம் பேசியிருந்தார் இல்லைங்களா. இப்போ தாழ்மை குறித்து நம்ம பார்க்குறோம், தாழ்மை குறித்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை எங்கே சொன்னாருன்னா லாஸ்டில் கால்களை கிளை. ஆனால் அதுக்கு முன்பே இது குறித்து என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்பே இதை குறித்து நிறைய காரியங்கள் இந்த சீசர்கள் மத்தியத்தில் ஆண்டவர் வந்து பேசியிருக்காரு. ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போமே ஆனால் சொன்னார், நீங்கள் குழந்தைகள் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அதன் மூலம் என்ன சொன்னார், அந்த அளவில் நீங்கள் ஒரு தாழ்மையுள்ளவர்களாக கற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும், அது பாட சொன்னார். இன்னும் நம்ம பார்க்கும்போது பரிசேயன் ஆவயக்காரன் ஜெபம் குறித்து பேசுகிறார். இப்போ சொல்லாரு தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயிர்த்தப்படுவான், உயிர் தருகிறவன் தாழ்த்தப்படுவான். இங்கே கூட நம்ம பார்க்குறோம் அந்த தாழ்மை குறித்து அங்கே பேசினார் சகோதர சகோதரர்கள். இந்த மாதிரி இப்போ நிறைய காரியங்கள் இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த தாழ்மையை குறித்து பல்வேறு வகையில் அவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் அந்த சீசர்கள் என்ன பண்ணலன்னா எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டாங்க ஆண்டவர்கிட்ட, ஆனால் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியல, அவங்க வந்து சரியாக அவங்க கற்றுக்கல சகோதர சகோதரிகள். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த மேல் வீட்டறையில் அந்த ராபோஜனமெல்லாம் அவங்க அனுசரிக்கும் போது சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்குறோம் யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவங்க ஒரு இடத்துல ஒன்று கூடும்போது இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது அவங்களுக்கு கால் கலவுறது வழக்கம். சரி, நீங்கள் ரீபன்சல் நீங்கள் பார்த்து பாருங்க, கால் கலவுறது வந்து வழக்கம். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய பயணம் வந்து நிறையா மன்னரோடு நடந்து வருவாங்க. ஆகையினால கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விருந்து அனுசரிப்பு அவங்க செய்யும்போது கால்களை கலவுறது வந்து அவங்களுடைய ஒரு பழக்கமாக அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது இங்கே கூட நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த ஒரு மேல் வீட்டறையில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் என்று பார்க்கும்போது அவங்க ஒருவர் கால்களை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சகோதர சோதரில் கழுவி இருக்கணும். ஆனால் அங்கே நடந்தது என்னென்று பார்க்கும்போது இந்த சீசர்கள் அந்த மாதிரி ஒன்றுமே யாரும் செய்யல. ஏனென்றால் அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை இருந்துச்சு. என்ன மனநிலை பார்க்கலாம், நம்ம யார் பெரியவன் என்று அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனநிலைமை அவங்களுக்குள்ளாக இருந்துச்சு சகோதர சகோதரிகள். அதனாலதான் இதில் ஒரு பாயிண்ட் அங்கே சொல்றாரு, சரி அவங்க காலங்களையாவது கலவ வேணாம், தேவனி குமாரன் மெச்சியா அவரு பெங்கிருக்கிறாரு, அவர் மத்தியத்தில் இருக்கிறாரு, அவருடைய கால்களையாவது கழுகிறீங்களா இல்லை. இந்த பார்க்கும்போது அவருடைய கால்களையும் கலவருக்கு யாரும் முன் வரல, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலையில உட்கார்ந்துருக்காங்க சகோதர சகோதரிகளை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கஷ்டமா இருப்பார் பாருங்க. ஆண்டவர் வந்து கடைசி இனி லாஸ்ட் நைட்டு இருக்க போறாரு, அவரு அவ்வளவு பாரத்தோடு இருக்கிறாரு சகோதர சகோதரிகள். ஆனா இந்த சீசர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்கன்னா இப்படி இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை சொல்லணும்னு தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஒன்றும் பேசல, ஆண்டவர் ஒன்னு இவங்களுக்கு என்ன பண்ணல, இவங்களுடைய மனநிலையை தெரிஞ்சுட்டாரு. அவர் எந்த வார்த்தையும் அவங்களை குறித்து தவறானதாகவோ அல்லது நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யலை. என்ன பண்ணாருன்னா அமைதியாக என்ன பண்ணார், ஒரு சீலை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அவர் என்ன செய்தாருன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒருவருடைய கால்களில் என்ன பண்ணாருன்னா ஒருவர் அங்கே ஒவ்வொருவருடைய கால்களையும் அங்கே கழுவுவதுக்கு அங்கே ஆரம்பித்தார். ஆரம்பிச்ச உடனே சீசர்கள் அவமானம் தாங்க முடியும், வெக்கம் ஆயிடுச்சு. சீசர்கள் வந்து வெக்கம் ஆயிடுச்சு, ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க யாரு இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன் வரல, ஆனா மிஸ்யா தேவடி குமாரன் இவரு நம்முடைய மாஸ்டர் நம்முடைய தலைவர் இவரு என்ன பண்ணாரு இப்போ இந்த வேலையை அவரு செய்யும் போது ரொம்ப வெக்கமாயிடுச்சு. சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப சன்னாயிட்டாங்க, அவங்க ஆச்சரியம் பண்ணாங்க ரொம்ப சகோதர சகோதரர்களே. அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ அதுலதான் பேதர் என்ன பண்ணாரு, பேதர் வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கிறவர் சகோதர சகோதரர்கள். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்னா இவர் அவ்வளவு பெரியவர், நம்ம காலையில் என்ன பண்ணக்கூடாது, இவரு இவருக்கு கலவக்கூடாதுன்னு சொன்னார் சகோதர சகோதரர். ஆனா ஆண்டவர் வந்து இந்த காரியத்துல ஆவிக்குரியா நடத்த வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணாருன்னா, நான் செய்யறது என்னதுன்னு உனக்கு தெரியாது, இப்ப இடக்கூட சகோதர சகோதரர். அப்போ இந்த விதமாக உங்களுக்கு அருமையான ஒரு பாடத்தை அங்க செஞ்சாரு. நீங்க யோவான் 13 அதிகாரம் 14 வசனத்தை நீங்க வாசிக்கலாம். நீங்களும் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய கால்களை கழுவினதுனால, நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணுங்க கழுவு கழுவீர்கள் என்று என்ன பண்றாருன்னா, சகோதர சகோதரர் அருமையான ஒரு பாடம் என்ன பாடம்னு பார்க்கும் போது, இன்றைக்கு சகோதர சகோதரிகளாகிய நாம், இன்றைக்கு ஆண்டவருடைய சீசர்களாகிய நாம், நம்ம தாழ்மையில நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாம் வந்து ஊழியர்களாக நம்ம இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் வந்து அப்படிதான் வச்சிருக்காரு. அதே ஊழிய எப்படி செய்யணும்னு பார்க்கும்போது, அன்பினால நம்ம ஒருவருக்கு ஒருவர் இந்த ஊழியத்தை நம்ம ஒருவருக்கு ஒருவர் செய்யணுங்கிறது அருமையான பாடத்தை நீங்க பாருங்க. ஒரு ஒரு கணம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இந்த கால கலவுன சம்பவம். அதுக்கு பின்பு இந்த அப்போஸ்தலர்கள் நீங்க பாருங்க, அவங்க கால் பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வந்திருக்கும், அவங்க தங்களுடைய கால்களை கழுவும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும், கண்டிப்பா தவிர சார் இந்த விஷயத்த அவங்க மறக்காம அவங்க வச்சிருப்பாங்க வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு காலத்தை யாரு கழுவினார், மெஸ்ஸி அவ்வளவு பேச. இப்ப அப்ப எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நம்ம செய்யணுங்கிறது கண்டிப்பா அவங்க ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை அங்க சொன்னார் சகோதர. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலர்களுக்கு சகோதர சகோதரர்கள் அந்த மேல்விட்டு அந்த அறையில இந்த ராபோஜல சமயத்துல நிறைய காரியங்கள் அங்க பேசினாரு சகோதர சகோதரர்கள். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வார்னிங் யாரு கொடுத்தாருன்னா, யூதாசு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு பார்க்கும்போது, என் போட பந்தி இருக்கிறவர்கள் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு நீங்க இல்லைங்களா, ரூபாய் 22 அதிகாரம் 21
என்னை
காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடைய கூட பந்தியில் இருக்கிறது. அப்போ அங்க சீசர்கள் என்ன இது சொல்லவன என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ரொம்ப ஒரு திகில் ஆயிடுச்சு. இப்படி யார் அப்படி காட்டி கொடுப்பாங்க, இப்படிப்பட்டவரை யார் அப்படி காட்டி கொடுப்பாங்க என்று அப்ப என்ன கேக்குறாங்க, நானும் கேக்குறாங்க சகோதர சகோதரிகள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு 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 காரியம் நடந்தது என்னன்னா, இந்த இவங்க இந்த இந்த பந்தி இருந்தவர்கள் யாரு இப்படி வந்து செய்வாங்க என்று அவங்களுக்கு அந்த காரியம் வந்து நிகழ்ந்துச்சு. ஆனா நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, ஆனா இது கண்டிப்பா இது யாருக்கு எச்சரிப்பாக இருந்திருக்கும், இது கண்டிப்பா யூதாசுக்கு கண்டிப்பா 11 பேர் அந்த மாதிரி மனநிலை இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த காரியம் யாருக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பாக இருக்குன்னா, யூதாசுக்கு வந்து கண்டிப்பா ஒரு எச்சரிப்பாக இருக்கும். அதே சமயத்துல அங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் பேசுறாரு, இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனா நானும் தனித்திரேன், தேவன் என்னோட கூட இருக்கிறாரு இதெல்லாம் பேசுறாரு. பேசும்போது பேதர் என்ன சொல்றாரு சரிங்களா, நீங்க எல்லாரும் ஆண்டவரே போனாலும் நான் உங்களை என்ன பண்றேன், காவலிலும் சாவலிலும் சரிங்களா, நான் சாவிலும் உங்க பின்பற்றி வர சொல்றாரு. அப்போ ஆனவர் என்ன சொல்றாரு, அப்போ ஆனவர் என்ன சொல்றாரு, பேதரு ஆமா என்ன சொல்ற, நீ சேவல் கூறுவதற்கு முன்பே என்னை முன்னு என்ன பண்ணுவேன், நீ மறுதலைப்பாய் என்று அங்க அங்க கூட இது யாருக்கு எச்சரிப்புன்னு சொல்றேன்னு பார்க்கும்போது, இது பேதருக்கு அங்க ஒரு எச்சரிப்பு அங்க செய்தாரு. அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த பேதருக்கு செஞ்ச எச்சரிப்பு ரொம்ப ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் பேதர் வந்து யாரு, பின்னாடி காலத்துல சபையை வழிநடத்த போறார் அவர் தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நான் பார்க்கும்போது இந்த பேதருக்கு ரொம்ப ஸ்பெஷலா அந்த டெஸ்ட் இருக்கு. ஆனவர் முன்கூட்டியே சொன்னார், முன்கூட்டி என்ன சொன்னாரு, கோதுமை சுளக்கினால் பிடிக்கிறது போல அவன் சாதாரண உங்களை பிடிக்கிறதுக்கு உத்தரவு வாங்கி கொண்டான். ஆனா ஆனா பேதரு நீ மறுதளிப்பாய் எல்லாம் செய்வ, ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் என்ன பண்றேன் உனக்காக நான் வேண்டிக்கொள்ள. அப்படி என்றால் பேதருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர், இங்கே கூட ஒரு எச்சரிப்பு ஒரு எச்சரிப்பு, இந்த மாதிரி நடக்கு என்ற ஒரு எச்சரிப்பு அங்க கொடுத்துருக்காரு சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த எச்சரிப்பு இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்க அப்படின்னா, இந்த பேதுரு மாதிரி இன்னைக்கு கடைசி காலத்துல யார் யாரெல்லாம் முதன்மையான காலத்துல முதன்மையான ஒரு ஊழியத்துல இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, சகோதரர்கள் முதன்மையான ஊழியத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்புங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, கண்டிப்பா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆபத்தை நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா முன்கூட்டியே சொல்லுவார். அது எப்படி என்றால் சகோதரன் மூலமா இருக்கலாம், இல்ல வசனத்து மூலமா இருக்கலாம், அது ஆனா கண்டிப்பா இந்த அதிகமான சோதனைகள் கண்டிப்பா இந்த முதன்மையா இருக்கிற ஊழியர்களுக்கு வரும்போது கண்டிப்பா தேவன் அதை சொல்லுவாரு, சகோதர சகோதரர் அதை அறிவிப்பாரு. ரொம்ப முக்கிய அதே சமயத்துல நீங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்களே நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது, அப்போ நீங்க பாருங்க ஒரு இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம். நீங்க யோவான் 16:16 32 சொல்றாரு. ஆனால் மீண்டுமோ என்ன சொல்றாரு, மீண்டுமோ ஒரு அங்க பாருங்க எச்சரிக்கை சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன என்ன சொல்றாரு பாக்கும்போது, அப்ப பாருங்க அப்ப முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு 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 ஓடிடுவீங்க, அந்த காலம் வரும். அது எப்போ வந்திருக்குது, அதை இப்போ வந்திருக்கிறது சொல்றாரு. அது எப்போ வந்திருக்குது, இப்போ வந்திருக்குது, நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவீங்க சொல்றாரு. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சொல்றாரு வாங்க தவறு. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் அப்ப பாருங்க ஒட்டுமொத்த சீசர்களுக்கு இந்த எச்சரிப்பு சொல்லியிருக்கிறாரு, காட்டி கொடுக்குற யூதாசுக்கு அந்த எச்சரிப்பு சொல்லியிருக்கிறாரு, மறுதளிக்க போகிற பேருந்திற்கு முன்னாடியே இந்த எச்சரிப்பை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சம்பவங்கள் இன்னும் என்ன ஆகல, இந்த சம்பவங்கள் இன்னும் நடக்கல, ஆனா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது இப்படி நடக்கும் இது ஆகும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா முன்கூட்டிய நம்ம சகோதர சகோதரி, இது நம்ம ஒரு சுருக்கமா சொல்லணும், இது ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். ரொம்ப அருமையாக அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் என்னாச்சு, இந்த தீர்க்க தரிசனங்கள் என்னாச்சுன்னா அப்படியே நடந்தது நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில சகோதர சகோதரில் அப்படியே நடந்தது. அப்போ இந்த ஒரு காரியம் அப்படி என்றால் இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த ஒரு கெத்துமேனே இரவுல அந்த ஒரு கெத்துமேனே இரவுல சம்பவிக்கக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை முன்கூட்டியே ஆனவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இது குறித்து அவங்க பேசியிருக்கிறாரு, தீர்த்த தரிசனமா பேசியிருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு, எப்படி ஆனவர் பேசியிருக்கிறாருன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட் எடுத்து பேசியிருக்காரு, ரொம்ப அருமையான வார்த்தை. அப்படின்னா ஆனவர் இதுக்கு எஃபோர்ட்டுக்கு என்ன சொல்லலாம் நம்ம தமிழ்ல, முயற்சி இல்லைங்க சிரத்தை இல்லைங்களா, அது அவ்வளவு சிரத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்கிறாரு சகோதர சகோதரி. ஏனென்றால் அவங்க அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான், ஆனா அந்த மாதிரி ஆகும் நான் முன்கூட்டியே ஆனவர் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம பார்க்கிறோம் அன்றைக்கு கெத்தமேனையில அந்த சோதனைகளுக்கு வரும் முன்பாக ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ரொம்ப சிரத்தை எடுத்து அங்க அவங்களுக்கு பேசிக்கிறாரு, அந்த எச்சரிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதே போல சகோதர சகோதரிகளை இந்த கடைசி காலத்துல நம்ம பார்க்கிறோம், சபையினுடைய கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு சகோதர சகோதரிகளை அதே எஃபோர்ட்ல அதே ஒரு சிரத்தை எடுத்து இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்து ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார். எப்படி என்று பார்க்கும்போது அவருடைய வார்த்தைகள் மூலமாக சகோதர சகோதரிகள், அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சகோதர சகோதரிகள் அதே ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறாரு. ஒருவேளை நம்ம பாருங்க இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய எச்சரிப்பை சரியாக புரிந்திருந்தார்கள் ஆனால் கண்டிப்பா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, அந்த எச்சரிப்பை சரியாக அவங்க கேட்ச் பண்ணியிருந்தான், அந்த எச்சரிப்பை அவங்க வந்து சரியாக வந்து புரிஞ்சிட்டு இருந்தாங்க, அப்போ கண்டிப்பா அவங்க என்ன இருப்பாங்கன்னா இந்த சோதனையில கண்டிப்பா காக்கப்பட்டிருப்பாங்க ஒவ்வொருக்கும். ஆனா அவங்க என்ன ஆகல, அப்போ சிலருக்கு அப்போ சிலையும் இவ்வளவு வார்னிங் கொடுத்தாலும் கூட அவங்க என்ன ஆகல, வார்னிங் கொடுத்தாலும் கூட அது அவங்க ரொம்ப முக்கியமா அவங்க எடுத்துக்கல தவிர பின்னாடி நம்ம பாடத்துல பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமா எடுத்துக்கல. யாரும் சொல்றாரு அதோட அப்படியே விட்டுட்டாங்க, ஏன் இந்த இந்த காரியங்களை சொல்றாருங்கிறது என்ன பண்ணல, அது முக்கியப்படுத்தி அவர் எடுத்துக்கல தவிர சகோதரிகளை விட்டுட்டாங்க. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் அங்க என்ன பண்ணாங்க, எல்லா சீசர்கள் கெஸ்டமர் என்ன பண்ணாங்க தூங்கினாங்க, நம்ம பார்க்கிறோம் தூங்கினாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால அவங்களுக்கு இடர்ல அங்க வந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை அப்ப கடைசி காலத்துல நமக்கு கூட நம்ம பாருங்க இந்த ஒரு சம்பவங்கள் இந்த கெத்தமேல நடந்த சம்பவங்கள் சகோர சகோதரர்களே, நம்முடைய மூத்த சகோதர அவர்கள் அங்கிருந்து போக்கஸ் அடிக்கிறாரு. எங்க போக்கஸ் அடிக்கிறாருன்னா கடைசி காலத்துல இருக்கிற நமக்கே போக்கஸ் அடிக்கிறார். அப்போ சொல்றாரு, அவ நமக்கு கூட இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிச்சு கண்டிப்பா எச்சரிப்பு ஆர்வர் வந்து முன்கூட்டியா சொல்லுவாரு. அதான் ஒரு விசேஷ பாடம், இந்த ஒரு கோணம், அப்படி பாடத்தினுடைய கோணமே அதுதான். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரையல்ஸ், சோதனைகள் வரும் நிச்சயமா கடைசி காலத்துல இருக்கு. சபையினுடைய முடிவு காலத்துல ஒரு சோதனைகள், பெரிய சோதனைகள் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நிச்சயமா நமக்கு அதுக்கு முன்பாகவே இது இப்படி நடக்கும் என்று நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், எச்சரிப்பு கொடுப்பாரு சகோதர சகோதரர்களே. அப்போ அந்த எச்சரிப்பை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமானால், அந்த எச்சரிப்பை சரியாக நம்ம எடுத்துக்கொண்டோமையானால், தேவன் நம்ம நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவாரு. நம்ம ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 3:10. என்
பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட படியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூசத்திரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனைக்காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
அவர் சொல்றாரு, என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூச்சக்கரத்துக்கு வரைகிறது ஒரு பெரிய உபத்திரவம். அந்த உபத்திரத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுவேன் காப்பாற்ற. அப்போ கண்டிப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது மகப்பெரிய உபத்திரவம் சகோதர சோழ, அது சந்தேகம் இல்ல. அதுல இருந்து நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவார், சபைய நிச்சயமா அதுக்கு முன்பாகவே காப்பாத்திடுவார், காப்பாத்தி எடுத்துருவாரு. ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், அதுக்கு முன்பாக அந்த எச்சரிப்பு என்னங்கிறது என்ன இருக்கு, நம்ம சரியாக நம்ம அதை வந்து புரிஞ்சிருக்கணும் சகோதர சகோதரர்கள். அதான் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஆணவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை நம்ம சரியாக புரிந்து நம்ம விழித்திருந்தால் சகோதர சகோதரிகளே, நிச்சயமா வரக்கூடிய ஆபத்திலிருந்து, பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமா கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அதை நம்ம நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் கடைசி காலத்தில் என்ன தெரியுங்களா நடக்கும், கடைசி காலத்தில் நம்முடைய ஏழாம் சபையினுடைய காலத்தில் கடைசி காலத்தில் நடக்குன்னு பார்க்கும்போது பிரிக்கிற வேலை இல்லைங்களா நம்ம பார்க்கிறோம். நம்ம அது நம்ம எங்கே நம்ம வாசிக்கிறோம்னா மத்திய 13 நம்ம லாஸ்ட் ஓமே நம்ம வாசிக்கிறோம். மத்திய 13:47-48. அப்ப நம்ம கறக்குறோம். அதான் வலை, இப்போ வலைக்கு ஒப்பா இருக்குது. அப்போ வலையில எல்லா மீன்கள் விழுகுது. அப்போ வலை என்ன பண்ணனா, அதுல நல்ல மீன்களை பிரிக்கிறோம், கெட்ட மீன்களை பிரிக்கிறோம். நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் ரெண்டையும் பிரிக்கிறதுன்னு பார்க்கும்போது வலை சரிங்களா, வலை வந்து என்ன குறிக்குது, நம்ம வேதிக்க நம்ம படிச்சிருக்கிறோம். ஆமா, வலைங்கிறது என்ன குறிக்கிறது, காஸ்பல் சரிங்களா, தேவனுடைய சத்தியம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அறுவடை சத்தியம், அறுவடை சத்தியம் காஸ்பல் என்ன பண்ணிடுறோம்னா, இது நல்ல மீன் கெட்ட மீன் என்ன பண்ணிடும், பிரிச்சிடும் சகோதர சகோதரிகளே. அப்போ அங்க நல்ல மீன்களை யார குறிப்பிடுறாங்க என்று பார்க்கும்போது சதவீதமாக குறிப்பிடுறாங்க சகோதர சகோதரிகளே. கெட்ட மீன்கள் பார்க்கும்போது அது அழிவுக்கு போற வகுப்பாரு வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கணும். அப்போ இன்னும் நம்ம கடைசி காலத்துல நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி ஒரு பிரிவுதல் நடக்கும். இது இப்ப இந்த ஒரு ஊமை இன்னைக்கு என்ன ஆயிட்டு இன்னைக்கு நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி, இன்னைக்கு நிறைவேறி இந்த ஊமை நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம இந்த ஒரு காஸ்பல், இந்த சுவிசேஷ வலைய காஸ்பல் நெட்டை நம்ம போடும் போது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப நம்ம பார்க்கிறோம் இது பெரிய அளவுல இன்னைக்கு நிறைவேறி வருது. எப்படி என்று பார்க்கும்போது கிறிஸ்தவ மண்டலங்கள்ல இருந்து நாம் பார்க்கிறோம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக. ஆமா, சபை தனியாக, அதே சமயத்துல பதர் தனியாக, அவங்க கிருஷ்ணனா தனியாக பிரிக்கப்படுறாங்க சகோதர சகோதரி அவங்க நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல இன்னும் நம்ம கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் சில தீர்த்த தரிசன வசனங்கள் இருக்கு, நீங்க வாசிக்கல. நீங்க 2 Timothy 3:1-3. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இந்த தீர்க்க தரிசனங்கள் கூட நம்முடைய காலத்தில் இருக்கு, இது நிறைவேறி இருக்கு சகோதர சகோதரிகளே. இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இது யார இது அடையாளப்படுத்துது என்று பார்க்கும்போது, எனக்கு மூத்த சகோதரத்தில் இது கிறிஸ்டன் அடையாளப்படுத்துது, கிறிஸ்தவ மண்டலங்களை அடையாளப்படுத்துது. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலங்கள் எப்படி இருக்காங்க சகோதர சகோதரிகளே, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் மகந்து உள்ளவர்களாயும் சுபாவம் அன்பு இல்லாதவர்கள் பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நாம் பார்க்கும்போது எல்லா கிறிஸ்தவ மண்டலங்கள் மெயின் மோட்டிவ் எப்படி இப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க, நான் பார்க்கறேன். பெருமைக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அன்பு சுபாவம் அன்பு கூட இல்லாதவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நான் பார்க்கறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு உலகத்துல இருக்கு, அதான் நம்ம ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட காலத்துல யார் இருக்கிறோம்னா இன்னைக்கு நானும் நீங்களும் இன்னைக்கு இருக்கோம். கடைசி கால சபை இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னும் நம்ம இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம் இது சம்பந்தமா, 2 தெசலோனியர் 2:11-12. அப்ப நம்ம பார்க்கிறோம் இது கூட இருக்கு. அப்ப சத்தியத்துல யாரெல்லாம் பிரியப்படலையோ அவங்க ஆத்தினிக்குள்ளாக தீர்த்தும்படி பொய்யை நம்ம பாருங்க, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக புதிய வஞ்சகத்தை தேவன் என்ன பண்ணாரா அனுப்புறான். அப்ப இது கூட சகோதர சகோதரில இது கூட நிறைவேறிச்சு நம்ம பார்க்கணும் நம்ம காலத்துல. அப்ப சத்தியத்துல யாரெல்லாம் பிரியப்படல அவங்க எல்லாம் எதுல போய் மாட்டிடுறாங்க, எதுல போய் மாட்டிடுறாங்கன்னா வஞ்சகமான உபதேசத்துல கள்ள உபதேசத்துல அவங்க போய் மாட்டிடுறாங்க சகோதர சகோதரி, இது கூட நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்முடைய கடைசி காலம் குறிச்சு சொல்லும் போது ஆண்டவரை ரொம்ப அருமையாக சொல்லும் போது அவருடைய 2 முறையில நம்ம பார்க்கும் போது கடைசி காலத்துல மத்திய 24:24 நீங்க வாசிக்கலாம். அப்போ பாருங்க இது கூட ரொம்ப அருமையா இன்னைக்கு நிறைவேற வந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ கடைசி காலத்துல நம்ம பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அங்க என்ன நடக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அங்க நடக்கும் சகோதர சகோதரிகளே. இந்த காரியம் கூட இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது சகோதர சகோதரிகளே. இது நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இந்த காரியம் நடந்திருக்குது. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட் லைப்ரரியில் நீங்க பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள் இங்க நம்ம பார்க்கிறோம் நம்முடைய சபைதான் 7 கால சபைதான். அவங்க வஞ்சி அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கிறதாக நடந்திருக்கு சம்பவங்கள். அப்படி என்றால் இந்த ஒரு சபையானது நம்முடைய மூத்த சகோதரர்களுடைய மறைவுக்கு பின்பு சகோதர சகோதரர்களே ஒரு 2 பெரிய பிரிவுகள் ரொம்ப தோன்றுச்சு. ஒன்னு வந்து என்னன்னு பார்க்கும்போது JW, இன்னொன்று வந்து லேமன்ஸ் மிஷனரி. அதை நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அது நடக்கும். இது ஆச்சரியம் இல்லை. அப்போ இங்க என்ன நாங்க சொல்றாரு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இருக்கிறோம் எப்பண்ணா கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு கண்டிப்பா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு பெரிய ஒரு உபத்திரவம் நமக்கு சபைக்கு வரப்போகுது. இந்த ஒரு உபத்திரவம் இது எப்படிப்பட்ட உபத்திரம் அப்படின்னா அருமையான ஒரு பேர் கொடுத்திருக்கிறாரு கெத்செமானே இரவில் என்ன வந்து சீசர்களுக்கு உபத்திரவம் இல்லைங்களா. நான் பார்க்க என்னன்னா எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒரு பெரிய உபத்திரவம் ஒரு சோதனை அங்க வந்து சகோதர சகோதரிகள். இப்போ இங்க சொல்றாரு அதை வச்சு இந்த கடைசி காலத்துல சொல்றாரு இதே போல சபைக்கு இந்த சபை வந்து முடிவடைகிற தருவாயில வரப்போகுது சபைக்கு வந்து ஒரு பெரிய உபத்திரவம் வரப்போகுது சகோதர சகோதரிகள். அதான் சொல்றாரு இங்கிலீஷ்ல அருமையான ஒரு வார்த்தை அதுக்கு கோட் பண்ணிருக்காரு நம்முடைய மூத்த சகோதரர் ஷார்ட் நைட் ட்ரபிள். என்ன கொடுத்திருக்காரு ஷார்ட் நைட் ட்ரபிள் அப்படின்னா இந்த உபத்திரவம் எப்படி வரும்னா உடனே ஒரு சீக்கிரமா வரும். அதான் நம்ம பார்க்கிறோம் சீக்கிரமா வரும் சகோதர சகோதரிகள் இந்த ட்ரபிள். அதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த உபத்திரவம் எப்போ எப்போ என்ன ட்ரபிள் இரவுல வந்த ட்ரபிள், இரவுல வந்த ட்ரபிள் இல்லைங்களா. அப்ப சகோதர சகோதரிகளே அப்ப நம்ம பார்க்கும்போது இது இரவுல வந்த ட்ரபிள் எப்படி வந்துச்சுன்னா சீக்கிரமா வந்துச்சு, சீக்கிரமா வந்துச்சு இந்த ட்ரபிள். அதே போல கடைசி காலத்துல நம்ம காலத்துல வரப்போகிறது ஒரு இரவு. அதான் கேட்க நம்ம நம்ம காலத்துல வரப்போகிறது ஒரு இரவு. என்ன இரவுனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு ஏசாயா 21:12. சொல்றாரு விடியற்காலம் வருகிறது, அவரை சொல்றாரு ராகாலமும் வருகிறதுங்கிறாரு. இது ராகோலம் எப்போ, இந்த ராகோலம் எப்போ அப்படின்னா சகோதர சகோதரிகளே இந்த ராகாலம் வந்து இது உலகத்துக்கு வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பு இந்த சபைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உபதிரவம் கண்டிப்பா வரப்போகுது. அதை நான் பாருங்க. அப்ப அதே சமயத்துல இந்த சபைக்கு வரக்கூடிய உபதிரவம் எப்படி வரும் தெரியுங்களா? சொல்றாரு, கிராஜுவலா வராது. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா இன்ஸ்டண்டா வரும் சகோதர சகோதரிகள். அது எப்படி வரங்கிறது தெரியல, ஆனா இந்த ட்ரபிள் எப்படி வரும்னா சீக்கிரமா வரும், சீக்கிரமா வரும். அதான் சொல்றாரு சகோதர சகோதரர், சொல்றாரு ஜாமக்காரன் சொல்றாரு பாருங்க, விடியற் காலம் வருகிறது, ராகாலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதர்களால் என்ன பண்ணுங்க, திரும்பி வந்து கேளுங்கள் என்று அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு ரா காலத்துல சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம் ஜெத்தமேல என்னென்ன சம்பவங்களால நடந்துச்சோ அதே சம்பவங்கள் இந்த ஒரு ரா காலத்துல நடக்கும், இந்த ஒரு ரா காலத்துல நடக்கும் சகோதர சகோதரிகளே. பாருங்க இன்னொரு வசனம் நீங்க பாருங்க, இது இது சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது யோவான் 9:4 ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்ப நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க சகோதர சகோதரி. இந்த ராக்காலம் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கு? நிறைய நீங்க சத்திய கேட்டிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. இது எப்போன்னா இந்த சபைக்கு முடிவு காலத்துல வரக்கூடியது ஒரு பெரிய உபதிரவம், மகா உபதிரவம் வரப்போகுது சபைக்கு. அப்படின்றாலும் நீங்க பாருங்க இந்த சபைக்கு வரக்கூடிய மகா உபதிரவம் அது அப்படியே எங்கு போகும்னா, இந்த சபைக்கு வரக்கூடிய மகா உபதிரவம், மகா உபதிரவம் இந்த மகா உபதிரவம் அப்படியே அது எங்க போகும்னா, அது போகுது உலகத்துக்கு போகுது. இதான் சொல்லலாம். அப்போ இந்த மகா உபதிரவத்துல சபை என்ன ஆகும்? இது சபைக்கு இருக்கிற மகா உபதிரவம், அதை நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். இது சபைக்கே உண்டான மகா உபத்திரம் அப்படின்னா, இது சபைக்கு பயங்கரமான ஒரு உபத்திரம் இருக்கு. இந்த உபத்திரத்துல நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம சகோதர சகோதரிகளை நிறைய சோதனை கஷ்டம் பிரச்சனை நிறைய இருக்குது சகோதர சகோதரிகள். அதான் சொல்றாரு, அதான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது சபைக்கு வந்து வரும். அப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த இந்த உபத்திரத்துல சபை நிறைவடைந்துடும் சகோதர சகோதரிகளை. ஆனா இந்த உபத்திரம் அப்படியே தொடர்ந்து எங்க போகும்னா, அது உலகத்துக்கு போய் அதுதான் வந்து மகா உபத்திரவ காலமாக மாறும், உலகத்துக்கு மகா உபத்திரவ காலமாக மாறும். அதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த சமயத்துல நமக்கு பார்க்கும்போது நம்ம மத்தியத்துல நிறைய என்ன இருக்குன்னா சீசர்ல எப்படி ஓடி போனாங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளாக நிறைய நிறைய இடர்கள் ஆயிருக்கும் சகோதர சகோதரி, நிறைய இடர்கள் ஆயிருக்கும். எத்தமையில எப்படி அந்த சீசர்கள் எப்படி இடர்கள் ஆகி போனாங்களோ அந்த மாதிரி நம்ம மத்தியத்துல இந்த கடைசி காலத்துல மகா உபத்திரவ காலத்துல நிறைய பிரிவுதல்கள் ஆயிருக்கும், ஷிப்டிங்ஸ் ஆயிருக்கும், ஷிப்டிங். அதான் நாங்க சொல்றாங்க சங்கீதத்துல ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், சங்கீதம்
97.
நடக்கும், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் விழுவாங்க. தீர்க்கதரிசனம் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தெரியும் இன்னைக்கு பைபிள் சொல்லி நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், எவ்வளவு பேர் இருக்கோம், இல்ல இருக்கும் இத்தனை பேர் இருக்கும் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம எவ்வளவு நம்ம தமிழ்நாடு எவ்வளவு சேர்ந்து இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கும், எல்லாரும் 144,000 சான்ஸ் இல்ல தவிர கண்டிப்பா சான்ஸ் இல்ல நம்ம பார்க்கிறோம். இது நம்ம ஒவ்வொரு சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கடைசி காலத்துல அந்த மகா உபத்திரவ காலத்துல நிக்க போறவங்க சகோதர சகோதரிகளே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நிக்க போறாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நிக்க போறாங்க சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் நம்ம தீர்க்க தரிசனம் இருக்கு, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் பொல்லா பொண்ணுக்கு வராது சகோதர சகோதரி. நீங்க பாருங்க அது இது கெத்தமேல நம்ம வச்சு பார்க்கும்போது கெத்தமேல ஆனவர் இயேசு கிறிஸ்து 12 சீசர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா சோதனை காலத்துல நின்னது யாரு? சோதனை காலத்துல நின்னது யாரு? அவர் ஒருத்தர் மட்டும் தான். நீங்க பாருங்க ஆனா எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் ஓடி போயிட்டு பாருங்க. அப்படின்றால நம்ம பாருக்கிறோம் இங்க இயேசு யாரை குறிக்கிறார்னு பார்க்கும்போது சபை, உண்மையான சபை மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்க நிப்பாங்க, இந்த மகா உத்தரத்துல நிப்பாங்க, அது சபைக்குண்டான மகா உத்தரவம். மீதி இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. சோ அருமையாக இந்த ஒரு காரியங்களை அந்த கெஸ்ட்மேல வச்சு இங்க என்ன பண்றாரு, போகஸ் பண்றாரு நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க இந்த ஒரு ஆர்டிகல் வந்து நம்முடைய மூத்த சகோதரர் இது எழுதியிருக்கிறார், இந்த ஆர்டிகல் எழுதியிருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிறோம் இந்த ஆர்டிகல் அவர் எழுதும் போது இது அவருடைய காலத்துல இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு வியூ பண்ணி எழுதியிருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சில வசனங்கள் காரியங்கள் அவருடைய காலத்துல என்ன ஆகல, நிறைவேறுதல் ஆகல சகோதர சகோதரிகள், நிறைவேறுதல் ஆகல. நம்ம பார்க்கிறோம் அப்போ நிறைவேறுதல் ஆகல. ஆனால் கூட தேவன் அவர் மூலமாக என்ன கொடுத்திருக்காரு அந்த காலத்துல வாழ்ந்த சபைக்கு. அப்ப இந்த ஆர்டிகள் எப்ப எழுதினாருன்னா 1908 ஆனா நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய காலத்துல நம்ம பார்க்கும்போது சபை எப்ப முடிவடையும் நினைச்சாங்க, 1914 முடிவடையும் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களே வச்சு அவங்க சில காரியங்களே ஆராய்ச்சி பண்ணும்போது அப்ப அவங்க காலத்தில் இது நடக்குங்கிறது என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்தாங்க, சகோதர சகோதரிய பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி என்ன ஆகல, ஒரு சில காரியங்கள் நடந்தது, ஆனா நிறைய காரியங்கள் என்ன ஆகல, நடக்கல. சகோதர சகோதரர் ரொம்ப முக்கியமாக இந்த சபையினுடைய முடிவு காலத்துல நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அவருடைய மூத்த சகோதரருடைய காலத்துல என்ன ஆகல, அது நிறைவேறுதல் வந்து ஆகல சகோதர சகோதரர்கள். ஏனென்றால் நம்ம இது குறிச்சு நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்தோம், இந்த ஸ்டடி வந்து நம்ம பண்ணும்போது அப்போ நம்ம ஏன்னா கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்று நம்ம எங்க நம்ம பார்க்கிறோம், முக்கியமா எந்தெந்த அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் கடைசி காலத்துல பாத்தீங்களா, மத்தேயு 24 இல்லைங்களா, மார்க்கு 14, லூக்கா 21, இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அப்போ அந்த வசனங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சில வசனங்கள் ஆயிருக்கு, ஆனா சில வசனங்கள் கடைசி காலத்துல நிறைவேற வேண்டியது ஆகல. அப்போ அப்ப சகோதர சகோதரிகளே அப்போ இது குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோம்னா அப்படி மூத்த படம் ஒரு வசனம் வேணும் நம்ம கோட் பண்ணிட்டு இந்த காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம மத்தேயு 24 9 சில வசனங்களை நீங்க அவங்க காலத்துல சபைக்கு அவங்க எழுதும்போது சில எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்ப சகோதர சகோதரிகளே ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆனா கடைசி கால சபைக்கு வர வேண்டிய நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஆகல, அது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன நான் சகோதர சகோதரிகளே இந்த எச்சரிப்பு அவருடைய காலத்துல இருந்த சபைக்கு அவரு சொன்னதுனால சகோதர சகோதரிகளே, ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டம் வந்தது பின்னாடி. எப்ப வந்தது தெரியுங்களா சபைக்கு கஷ்டம், அவங்க காலத்துல அவங்க காலத்துல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஒரு இடர்கள் எப்ப தெரியுங்களா வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு பார்க்கும்போது அவருடைய மறைவுக்கு பின்பு, அவருடைய மூத்த சகோதரர் அவர்கள் மறித்து பின்பு சகோதர சகோதரர்கள் பார்க்கணும். 1916 யார் மறிச்சாரு, ஆமா நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் அவர் மறிச்சாரு சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கிறோம் அவர் மறிச்ச பின்பு இந்த பைபிள்ஸ் நம்ம பார்க்கிற வாட்ச் அவர் ட்ராக்டி அவருடைய இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இந்த வாலியோ ஊழியம் அப்புறம் ஒவ்வொரு இடமா ஆர்கஸ்ட் கிளாஸஸ் எல்லா ஊழியங்களுக்கும் ஒரு இது வச்சிருந்தாரு, சொசைட்டி வச்சிருந்தாரு. இதுக்கு பிரசிடண்டா யார் இருந்தாருன்னா நம்ம மூத்தவர் ரஜில் இருந்தாரு. ஆனா அதுக்கு பின்பு யார் வந்தாரு இந்த சொசைட்டி பிரசிடண்டா என்று பார்க்கும்போது ரூதர்ஃபோர்ட் வந்தார். நீங்களா ரூதர்ஃபோர்ட் அவர் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஊழியங்களை தவறான பாதையில் என்ன பண்ணாரு, விசை மாறி போவதற்கு ஆரம்பிச்சு சகோதர சகோதரி விசை மாறி போவதற்கு ஆரம்பிச்சு. அப்போ நம்ம பாருங்க அன்னைக்கு இருந்த அப்ப உண்மையான அந்த ஒரு நம்முடைய மூத்த சகோதரர் கூட இருந்து ஒர்க் பண்ணவங்க இது இந்த காரியங்கள் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, ஆமா கண்டுபிடிச்சு நிறைய நிறைய டிராஜடிஸ் நடந்திருக்குதுங்க. எப்பன்னா இது 1916 பிரதர் ரதுலோட மறைவுக்கு பின்பு 1917 இந்த பிரச்சனை நடந்திருக்கு. சபை வைகுண்டம் லைப்ரரியில் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அது இந்த இவரு இவரு பிரசிடன்ட் ஆயிட்டு என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சாருன்னா, அதனுடைய ஊழியத்துடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை இவர் என்ன பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு, ஒட்டுமொத்த அதிகாரத்தை இவருக்கு இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் இவருக்கு சாதகமாக எல்லாம் புரட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அப்படின்னா சட்ட விதிகளை கொண்டு வந்தார், சட்ட விதிகளை கொண்டு வந்து எல்லா அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது, அவர் சொல்றத செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதிகளையும் மாத்தினாரு. அதே மாதிரி இவரை எதிர்த்து யாராவது வந்து பேசியிருந்தா, சகோதர சகோதரிகளை இவருக்கு எதிராக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வலுக்கட்டாயமா ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சு அந்த பெட்டேல் ஃபேமிலியிலிருந்து வெளியேற்றினாரு. நீ யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா ரதல் கூட ஊழியம் பண்ணவங்க, எவ்வளவு வருஷம் நடந்திருக்கு, 40 வருஷமா ஊழியம் பண்ணவங்க இப்ப வலுக்கட்டாயமா என்ன பண்ணப்பட்டாங்க, தள்ளப்பட்டாங்க, வலுக்கட்டாயமா தள்ளப்பட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு சபைகள் இருந்துச்சு தெரியுங்களா, அப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கிறோம் 1200 சபைகள் இன்று 1200 சபைகள் இருந்திருக்குது. இந்த வாட்ச் டவர் டிராக் சொசைட்டிக்கு சந்தா உறுப்பினர்கள் வந்து 100,000 பேர் இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 100,000 பேர் சந்தா இருந்திருக்கிறாங்க. சகோதர சகோதரி, ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் இது 1917 ஒரே வருஷத்துல இப்படி ஒரு திசை மாறும்போது எப்படி இருந்திருக்கும், பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு மாதிரி ஒரு ஏமாற்றங்கள், எவ்வளவு மாதிரி ஒரு கஷ்டங்கள், சகோதர சகோதரிகளை ரொம்ப கஷ்டாயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம். ஆனா நம்ம பார்க்கிறோம் இது நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ நம்ம பார்க்கிறோம் அது அந்த 17 அவங்களுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு. அப்ப உண்மையான பரிசுத்தவான்கள் அந்த வெளியில வந்து இண்டிபெண்டா அவங்க என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க, இண்டிபெண்டா ஊழியம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1930 என்ன பண்ணாரு இவரு, ருதர்ஃபோர்டு ஜெகோவா விட்னஸ்ங்கிறது பேர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார். ஜெகோவா விட்னஸ் 1931 பேர் மாத்திட்டாரு. அப்புறம் அதுக்கு பிறகு பிரிஞ்சு வந்தவங்களே இன்னொருத்தர் ஒரு இது சபையை ஸ்டார்ட் பண்ணாரு. அது என்ன பார்க்கும்போது லெமன் ஷோ மிஷினரி அவர் ஜான்சன் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாதிரி சகோதர சகோதரிகளே, அப்போ பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்கிறோம் 1914 அப்போ சபைக்கு ஏதாவது அந்த உபத்திரவங்கள் இந்த மாதிரி நம்ம கடைசி காலத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் படி உபத்திரவங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கும்போது அந்த மாதிரி உபத்திரவங்கள் வர்ற மாதிரி தெரியல. ஆனா கண்டிப்பா என்ன வந்திருக்குது, கொஞ்சம் உபத்திரவங்கள் அவங்களுக்கு வந்திருக்குது சகோதர சகோதரி. ஆனா நம்ம பார்க்கும்போது கடைசி காலத்துல இருக்கிற தீர்க்க தரிசன படி உங்களை என்ன சொல்வாரு, உங்களை புகைப்பார்கள், உங்களை கொலைக்கு ஒப்புவிப்பார்கள், இந்த மாதிரி ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை கொண்டு போவார்கள், இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் என்ன ஆகல. அப்போ அது வந்து அங்க சகோதர சகோதரிகள் நிறைவேறல. ஆனா நம்ம அதனால நம்ம என்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குது என்றால் சகோதர சகோதரிகள், அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனங்கள் இது எப்போ நிறைவேற வேண்டியது இருக்குன்னா, இது நம்முடைய மூத்த சகோதரி காலத்துல இல்லை அப்படிங்கறத நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு ராக்காலம் இது எப்ப நிறைவேற வேண்டியதா இருக்கு என்று பார்க்கும்போது, இது சகோதர சகோதரி இது சபையினுடைய முடிவு காலத்துல, சபையினுடைய முடிவு காலத்துல இது நிறைவேற வேண்டி இருக்கு சகோதர சகோதரிகளை. இது நம்ம கண்டிப்பா நம்ம சிந்திக்கணும், நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சபையினுடைய முடிவு காலத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன வச்சிருந்தோம், நம்ம வரப்போகிற கிருஷ்ணன். அப்படி என்றால் நம்ம பார்க்கிறோம், நம்ம ஏற்கனவே நம்ம செகண்ட் வேலையிலேயே நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். ஆண்டவருடைய முதலாம் முறைக்கும் இரண்டாம் முறைக்கும் என்ன இருக்குது, என்ன இருக்குன்னா ஒப்பனைகள் இருக்குது இல்லைங்களா. அதே சமயத்தில் சபையினுடைய முதல் அனுபவங்கள் முதலாம் சபையினுடைய அனுபவங்களுக்கும் கடைசி சபையுடைய அனுபவங்களுக்கும் ஒப்பனை இருக்கு. இங்கே கூட நம்ம பார்க்கிறோம் தலைக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்ததோ அதே போல கடைசி பாதங்கங்கள் நிறைவேறும் போது அதே அனுபவங்கள் எங்கே வரலாமா, இந்த கடைசி கால பாதங்களுக்கு வரலாம். இது வரும், இது கண்டிப்பா வரும், வரலாம் இல்ல வரும் கண்டிப்பா. அப்போ தலைக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்தது அதுதான் நம்ம எங்க நம்ம பார்க்கிறோம்னா கெத்துமேல நம்ம பார்க்கிறோம், அந்த லாஸ்ட் இரவுல நம்ம பார்க்கிறோம். அப்ப லாஸ்ட் இரவுல வந்து என்ன வந்தது அவங்களுக்கு, ஈசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடல் வரப்போகிறது. அதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, முன்கூட்டியே அறிவிச்சாரு இல்லைங்களா. நம்ம பார்க்கிறோம் அப்போ அது குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு வசனம் நீங்க பாருங்க, யோவான் மீண்டும் வாசிங்க நீங்க, யோவான் 16:32.
இதோ நீங்கள் சிதறுந்து அவரவர் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது.
அப்ப சொல்லலாம், அவன் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எச்சரிப்பு, இங்க ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. அப்ப நம்ம அந்த அந்த ஒரு சம்பவம் நம்ம எங்க நம்ம போகஸ் பண்றோம், அந்த லாஸ்ட் நைட் ட்ரிபிள் எங்க நம்ம போகஸ் பண்றோம்னா கடைசி சபைக்கு வரக்கூடிய உபத்திரவத்துக்கு நம்ம போகஸ் பண்றோம். அப்போ அதே வார்த்தைகள் இங்க கூட ஆண்டவர் சொல்றாரு, கடைசி சபைக்கு இருக்கிற மகா உபத்திரவத்துல எல்லாருக்கும் என்ன வரும், எல்லாரும் சிதறண்டு போகிற நிலைமை வரும். அதான் சொல்றேன், சிதறண்டு போகிற நிலைமை வரும். அதான் சொல்றாரு. இது வந்து ஒரு எச்சரிப்பு. இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம், மார்க் 14:38.
நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமும் பலவீனம் உள்ளது என்று.
அப்ப நீங்க சொல்றாரு, எகே நீங்க கீ கூட சொல்றாரு, லாஸ்ட் லாஸ்ட் சொல்றாரு டீச்சர்களுக்கு, கர்த்தர் ட்ரபுள் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு, அவர் ட்ரபுள் இருக்கிறாரு. சீசர்கள் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெப பண்ணுங்க. ஏன்னா சோதனை, இதோ சோதனை வரப்போகுது சொல்லிட்டாரு. சோதனை வரப்போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க விழித்திருந்து ஜெப பண்ணுங்க. இங்க கூட சொல்லிடுறாரு அந்த எச்சரிப்பு. மீண்டும் எங்க அங்க கெத்த மேல சொன்னது யாருக்கு சொல்றாரு, இப்போ லாஸ்ட் லாஸ்ட் நமக்கு சொல்றாரு. சோறது அப்படின்னா சபைக்கு வரப்போகுது ஒரு பெரிய உபத்திரவம். ஆனா நீங்க அது என்ன பண்ணுங்க, நீங்க விழிப்பாக அதை பார்த்து கொண்டிருங்க. அதான் சொல்றாரு, அந்த மகா உபத்திரவத்தை நீங்க விழிப்பாக நீங்க பார்த்து கொண்டிருங்க, பார்த்து அதுக்காக ஜெபிச்சுட்டு இருங்க. சகோதர சொல்றேன், ரொம்ப அருமையாக அங்க சொல்றாரு பார்த்தோம். ஆனா இன்னொரு வசனம் நீங்க பாருங்க, லூக்கா 22:21. அவர் சொல்றாரு, இங்க கூட சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னோட கூட பண்ணி இருக்குது. இந்த வகுப்பாரு யாரு, நடந்த அனுபவங்கள் இந்த கடைசி கால சபைக்கு, இந்த கடைசி கால சபை நிறைவேறும் போது அதே ஒரு லாஸ்ட் நைட் ட்ரபிள் இந்த சபைக்கு வரப்போகுது. லாஸ்ட் நைட் ட்ரபிள் அது கண்டிப்பா வரப்போகுது சகோதர சகோதரிகள். அப்போ அங்க கூறப்பட்ட எச்சரிப்புகள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அந்த எச்சரிப்புகளை நமக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த எச்சரிப்புகளை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு சகோதர சகோதரிகள். ஆனா இந்த எச்சரிப்புகள் வந்து சீசர்கள் கேட்கும் போது சீசர்கள் என்ன பண்ணாங்க, சீசர்கள் இந்த எச்சரிப்புகளுக்கு என்ன பண்ணல, அவ்வளவோ அதோ என்னன்னா கேட்டாங்க, ஆனா அவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்து கேட்கல. அதுதான் வந்து பாயிண்ட் நம்ம பாருங்க, அவ்வளவோ இந்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இந்த எச்சரிப்புகளுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணல, அவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம மூத்த சகோதரி இதை குறித்து இந்த ஆர்டிகல் எழுதியதா நீங்க வாசித்து பாருங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தூங்கிட்டாங்க சகோதரர், அவங்க தூங்கிட்டாங்க. அப்ப சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு ஒரு ஆனா அந்த கெச்சமேல உறுதியாக நின்று வருகிறாரு. ஆமா, கிறிஸ்து கூறுகிறாரு, உண்மையான பாத அங்கங்கள், உண்மையான பாதங்கள் இந்த மகா உபத்திரவத்துல அவங்க நிக்க போறாங்க சகோதர சகோதரிகள். அப்ப இந்த தூங்கி போன சீசர்கள் யாரை குறிக்கிறாங்க, இந்த தூங்கி போன சீசர்கள் யாருக்கு இங்க அடையாளப்படுத்துறாங்க என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு வகுப்பாடு குறிக்கிறாங்க இந்த சீசர்கள், இந்த தூங்கி போன சீசர்கள் அடையாளமா இருக்காங்க. இந்த தூக்கம் வந்து எந்த வகுப்பாருக்கு அடையாளம் இருக்கு தெரியுங்களா, மத்திய 25:5. அந்த ஒரு தீர்க்க தரிசனங்களே என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அது எவ்வளவு சீரியஸ் இருக்குது, அந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியமா இருக்குது, அந்த சோதனை எவ்வளவு முக்கியம், அந்த சோதனையில நம்ம விழுந்து போக கூடாது, இது ஆண்டவர் வார்னிங் பண்றாரு, வார்னிங் பண்ணா இவங்க எப்படி கேக்குறாங்க, அப்படி எதை எப்படி கேக்குறாங்கன்னா, நம்ம பேசுறாங்க ஓ இது மாதிரி நடக்குங்களா சரிங்க. அப்ப அதே அதோட என்ன அது அப்படி. அப்போ இவங்க சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த சோதனை வரும்போது ஓடிடுவாங்க இவங்க தான், என்ன ஆகுவாங்க, அந்த சோதனை வரும்போது, அந்த மகாபுத்திரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, உண்மையான பாதங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஓடிடுவாங்க சகோதர சகோதரிகள். இவங்க ஓடிடுவாங்க. இது நம்ம ரொம்ப அருமையாக, ஏனென்றால் இந்த சோதனைக்கு அவங்க என்ன ஆகல, ஆயத்தம் ஆகல. இந்த சோதனையை சந்திக்கிறது, இந்த சோதனையை வந்து ஜெயிக்கிறதுக்கு, இந்த சோதனையில வந்து நிலை நிற்பதற்கு இவங்க என்ன ஆகல, இவங்க வந்து ஆயத்தம் ஆகல. அதை தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன சின்ன சோதனை என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா யாரு ரொம்ப விழிச்சு பார்த்துட்டு இருந்தாரு, ஆமா கிறிஸ்து. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இதாவே இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமா, அவர் அவரு தான் விழிச்சுட்டு இருந்தாரு. அதனாலதான் லாஸ்ட்ல தேவன் அவரை பலப்படுத்தும் போது சரி என்ன சோதனை வந்தாலும் போலாம், தேவன் அவரோட கூட இருந்தாரு. அவரு தான் அவங்க தான் நின்னாங்க, எது வரைக்கும் நின்னாங்க, மரணம் வரைக்கும் நின்னாங்க பாத்தீங்களா. அப்போ இதே அதே போல இந்த கடைசி கால பாதங்கள் வரப்போகிற சோதனையில நம்ம பிறந்த சபைக்கு இருக்கிற மக உபத்திரவத்தை கடைசி உபத்திரம் அதுல நிக்க போறாங்க, கர்த்தர் போல நிக்க போறாங்க, பாதங்கள் நிக்க போறாங்க. ஆனா இந்த திருநாள் கூட்டத்தில் என்ன செய்வாங்க பார்க்கும் போது ஓடிடுவாங்க. அப்ப சகோதர சகோதரிகள் ரொம்ப அருமையாக இந்த காரியங்கள் அங்க பேசப்பட்டிருக்குது, அங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பார்க்கும் போது நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும், நம்ம ஆனவராக இயேசு கிறிஸ்துவை யாரு பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கிறோம் மத ரீதியான அமைப்புகள் இல்லைங்களா, கர்த்தருக்கு யாரு பிடிக்கிறது வந்தாங்க, மத ரீதியான அமைப்புகள். அப்ப மத ரீதியான அமைப்புகள் இன்னைக்கு நமக்கு யார் இருக்காங்க, அது நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலங்கள் சகோதர சகோதரிகள், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலங்கள். அப்போ நம்ம பார்க்கிறோம் 3.5 வருஷம் ஊழி பண்ணாரு, அப்ப யார் என்ன பண்ணல, அவரை பிடிக்கல. ஆனா ஏற்ற காலம் வந்து தேவன் அனுமதி கொடுத்தாரு, அப்போ அவரு மேல கை போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சது. எப்போ, அவருடைய கடைசி இரவு, லாஸ்ட் நைட், எத்த நைட். அப்ப அதே போல நம்ம பார்க்கிறோம் சபை, நம்ம பார்க்கிறோம் 2000 வருஷமே இன்னைக்கு அன்று தொடங்கி இன்னைக்கு வரை வந்துட்டே இருக்கு. அப்போ சபை முடிவடைகிற காலத்துல நம்ம பார்க்கிறோம் அவன் வெளிப்படுதல் தீர்க்க தரிசனங்கள் படி இந்த ஒரு கிறிஸ்தனத்துக்கு என்ன வரப்போகுது, ஒரு மீண்டுமாக ஒரு அதிகாரம் வரப்போகுது. எதுக்குன்னா இந்த சபை மேல கை வைக்கிறதுக்காக, இந்த சபை மேல கை வைக்கிறதுக்காக மீண்டும் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் வரப்போகுது. இந்த சபையை துன்பப்படுத்துறதுக்காக மீண்டும் அவங்களுக்கு அதிகாரம், அது தேவன் அதை அனுமதிக்கிறாரு கிடைக்கும். அப்போ வரும்போது கண்டிப்பா இவங்க என்ன செய்வாங்கன்னா, நிச்சயமா கர்த்தரை எப்படி அவங்க பரிசேர சதி சேர்ந்த எப்படி ஆளை வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களோ அதே விதமான ஒரு சோதனை இந்த லாஸ்ட் கெட்டமேன் நமக்கு இந்த கடைசி கால சபைக்கு மக உபத்திரவத்தில் இது நடக்கும். இது நடக்கும், இது நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லி இது சம்பந்தமா நம்ம நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், நம்ம கேட்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகள், நம்ம படிச்சிருக்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த சபையே நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா கொண்டு போவாங்க சகோதர சகோதரிகளே. நம்ம இதை நம்ம வாசிக்கலாம், நம்ம மத்திய 24:9 நம்ம வாசிக்கலாம். அப்ப சொல்றாரு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாங்களாம், கொலை செய்வார்கள். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தோம் நம்ம 3 சகோதரிய காலத்துல என்ன ஆகல, அப்போ நிறைவேறல. ஆனா இது எப்ப நிறைவேறதுனா, இது கடைசி கெத்தம் இல்ல என்ன ஆகுது, இது நிறைவேற போகுது சகோதர சகோதரர், இது நிறைவேற போகுது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் இது சபைக்கு இருக்கிற உபத்திரம். அப்ப உபத்திரத்துல இந்த பேர் கிறிஸ்துவ மண்டலங்கள் அதிகாரங்கள் அவங்க வாங்கும் போது நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு உண்மையான சத்தியத்தை குறித்து யாரு என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது என்கிற சட்டத்திட்டங்களை நிச்சயமா கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது யாரும் ஊழிய பண்ணக்கூடாது, எங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவங்க தான் என்ன பண்ணணும், ஊழிய பண்ணணும். இந்த மாதிரி வந்து சத்தியங்களை வந்து இண்டிபெண்டா சுதந்திரமா யாரும் செய்யக்கூடாதுங்கிற அதிகாரங்கள் வரும்போது சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த சத்தியத்துக்காக யார் இருப்பான். இன்னைக்கு சுதந்திரம் இருக்குது, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்கு சகோதர சகோதரர்கள். இன்னைக்கு பேருக்கு சம்பந்தங்களுக்கு அவ்வளவு பலம் இல்லை. ஆனா நம்ம பாருங்க சென்னையில அவ்வளவு அறுவடை பண்ணிருக்கிறாங்க, நம்ம பார்க்கும்போது அதுக்கு எவ்வளவு எகனிஸ்ட் வந்திருக்கு, பேருக்கு சம்பந்தம் எவ்வளவு வந்திருக்கு. ஆனா கூட அவங்களுக்கு இன்னும் சமயம் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா நம்ம பாருங்க அப்போ சபைக்கு இருக்கிற மகா உபத்திரத்துல கண்டிப்பா இது என்ன ஆகும், சிவியர் ஆகணும். சிவியர் ஆகி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஏன்னா இந்த ஒரு அந்த பலம் அப்படி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, மதம் பிளஸ் அரசியல், மதம் பிளஸ் அரசியல். அப்போ இவங்க கலந்து அந்த அதிகாரம் அவங்க வாங்கும் போது அப்போ இந்த ஒரு சத்தியத்தை யாரு வந்து சொல்றாங்க, இந்த சத்தியத்துக்காக யாரு வந்து நிக்கிறாங்க, இந்த சத்தியத்துக்காக எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் போது வெட்கப்படாம யார் வந்து சொல்றாங்க? அப்ப யார் சொல்லுவாங்க? சகோதர சகோதரிகள் யார் சொல்லுவாங்க? பாத்தீங்களா, கர்த்தர் கர்த்தர் நின்னாரு. உண்மை சபை நிச்சயமா இதுக்காக நிற்பாங்க சகோதரர்கள். உண்மை சபை நிச்சயமா நிற்பாங்க, அந்த பாதங்கள் நிச்சயமாக நிற்பாங்க அந்த சத்தியத்துக்காக சகோதர சகோதரிகளே. அப்போ உண்மை சபையை நிற்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன இருக்கு? நான் நிறைய உபத்திரங்களை தான் நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவங்களை கொலை செய்வார்கள். அப்ப நான் பார்க்கும்போது கர்த்தருக்கு என்ன தெரியுங்க, லாஸ்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கேட்டாங்க தெரியுங்களா? இல்ல இல்ல, அங்க அந்த இவங்களை விசாரிக்கும் போது என்ன கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க நான் பார்க்கும்போது, இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு கட்டுறேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன கேட்டாங்க? என்ன, நீ தேவனுடைய குமாரன். அப்போ லாஸ்ட் என்ன சொன்னாரு ஆண்டவர்? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். அப்போ அவங்க அப்ப லாஸ்ட் என்ன முடிவு பண்ணாங்க, இனிமேல் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? நீ இது தேவ தூசனமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவமானப்படுத்தி அவரு தெளிவில் எழுதாங்க. தகவல் தகவல்களே, கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கிறோம் இதே ஒரு சத்தியம் தான் லாஸ்ட்ல இந்த பெயருக்கு சுமரங்கள் சபைக்கு வைக்க போறாங்க, வைக்க போறாங்க. ட்ரினிட்டி என்ன சொல்ற நீங்க? ட்ரினிட்டி ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிற மாட்டோம். ட்ரினிட்டி இல்ல, இது பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் தான், இயேசு அவருடைய குமாரன், பரிசு தாவி தேவனுடைய வல்லமை, இதுதான் சத்தியம். ட்ரினிட்டி ஏத்துக்க மாட்டோம். உபத்திரவம் யாருக்கு வரும்? உண்மை சபை. இது யாரு சொல்றாங்களோ, இந்த சத்தியம் யாரு சாட்சி சொல்றாங்களோ வரும். நரகம் இல்ல, ஆத்மா சாகும். அப்ப இந்த மாதிரி சகோதர சகோதரிகளே, அந்திகிறிஸ்து அதன் நீதான். அப்ப இந்த மாதிரி சபை ஒரு பெரிய மிகப்பெரிய சாட்சி அங்க சொல்லும் போது கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அவரை ஆண்டவரை எப்படி அவமானப்படுத்தி கொலை செய்தார்களோ, உபத்திரங்கள் உட்படுத்தினாங்களோ, இந்த சபைக்கு லாஸ்ட் கடைசி காலத்துல என்ன வரும்னா, ஒரு மிக மிகப்பெரிய உபத்திரவங்கள் சகோதர சகோதரிகளே அங்க வரும். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் அப்படிதான் இருக்குது. நம்ம மற்ற 24:9 நீங்க பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே அவங்களை உபத்திரங்களை ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்வார்கள். இது இது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய மூத சகோதர காலத்தில் நிறைவேறலையா? அப்ப எப்ப நிறைவேறும்? இது சம்பந்தமா எங்க இருக்கு என்று பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ரிஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, சகோதர சகோதரிகளே அவங்க கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அவ்வளோ இது திருப்திக்காகல சகோதர சகோதரிகளே. ஆனா நான் பார்க்கும்போது இந்த கமெண்ட்ரி கொடுத்து ரொம்ப அருமையான ஒரு மூத்த சகோதரர் இதே ஒரு பஸ்கா டைமில் உங்களுக்கு எடுத்திருக்கிறார் இந்த சப்ஜெக்ட். மூத்த சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள் எடுத்திருக்காங்க இதே விஷயத்தை பேசியிருக்கிறார். சகோதர சகோதரர் நீங்க பாருங்க. அப்ப அவரு நீங்க 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 தேவைப்பட்ட நீங்க போய் கேளுங்க. மில்லினியம் பிக்சர்ஸ்ல 18வது பாடத்துல இது குறித்து பேசியிருக்கேன். மில்லினியம் பிக்சர்ஸ்ல 18வது பாடம். ஏன்னா நான் இவர் பேசின பாடம் இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் லாஸ்ட் என்ன பேசினாரு நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஆனால் இந்த ஸ்டடி சரிங்க ஆரம்பிச்சு என்ன சொன்னாரு கேட்கும்போது ரொம்ப அருமையா இந்த காரியத்தை அவர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 24:9-14 வரைக்கும். மத்தேயு 24:9-14 வரைக்கும் என்ன பேசுதுன்னா, சகோதர சபையில ரொம்ப அருமையா அந்த கம்பெனி கொடுத்தாரு. என்ன பார்க்கும்போது இது சபையினுடைய முடிவு காலத்துல, சபையினுடைய முடிவு காலத்துல தான் நான் பார்க்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராஸ் ஆகும். இது முடிவு காலத்துல சபைக்கு இருக்கிற மகா உபதிரவத்துல இது நடக்கக்கூடிய காரியங்கள். ரொம்ப அருமையாக இந்த கமெண்ட்ரி ரொம்ப அருமையா பொருந்தது இந்த கமெண்ட்ரி. சகோதர சகோதரர் அங்க நம்ம பேசியிருக்காரு, நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 24:9-14 வரைக்கும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. இதுவரைக்கும் இது இது சபையுடைய முடிவு காலத்துல நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் ஒரு மருந்து கமெண்ட்ல வந்து கொடுத்திருந்தார் சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்போ இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல அந்த உண்மை சபைக்கு கர்த்தர் போலயே அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு வைக்கப்படுறது. உண்மை சபை இருப்பாங்க, ஆனா திருவாளு கூட்டம் ஓடிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன இல்ல, இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு அவங்க என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க அலர்ட் ஆகல. அதான் அவங்க அலர்ட் ஆகல, தூங்கிட்டாங்க. ஆனா உண்மை சபை என்ன பண்ணுவாங்க, உண்மை சபை நிற்பாங்க கர்த்தர் மாதிரி. நம்ம பாக்குறோம், ஆனா அதுல நம்ம பார்க்கும்போது பத்தாவது வசனத்துல பாக்குறோம், அதுல ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுவாங்களா, தட்டி கொடுப்பார்கள். இது யார், என்ன வகுப்பாரு, இது எந்த வகுப்பாருன்னா சகோதர சகோதரி, இது யூதா சகோப்பா சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் நம்முடைய கடைசி மகா உபத் அந்த சபைக்கு இருக்கிற உபத்திரவங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் கூட நடக்கிறது அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கணும், இது மூத சகோதரே எழுதியிருக்கிறாரு, யூத சகோப்பார் எங்கதான் இருக்கிறாங்க, சபை மத்தியத்தில் தான் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இவங்க எதனால அப்படி செய்வாங்கன்னா, தங்களுடைய சொந்த குறிக்கோள்கள், தங்களுடைய சொந்த லட்சியங்கள், விருப்பு வெறுப்புகள், இந்த காரணங்களால உண்மை சபையை என்ன பண்ணலாம்னா அவங்க தட்டி கொடுக்கலாம். அது சொல்றாரு, இதுல ஒரு விஷயம் அவங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை முறை தெரியுங்களா யூதாஸ் வார்னிங் கொடுத்தாரு, யூதாஸ் என்னை காட்டி கொடு, உங்கள் உங்களில் முதல்ல காமன உங்களில் பந்தியர்கள் ஒருவன் என்னை காட்டி அலர்ட்டு இல்லைங்களா. அப்புறம் அந்த துணிக்கை வாங்கி கொடுக்கிறார், கொடுக்கும்போது கூட என்ன ஆகணும், அவர் அலர்ட் ஆகணும், அது கூட ஒரு வார்னிங். அப்புறம் அவரை கால என்ன பண்றாரு, கழுவுறாரு, கழுவும் போது இப்படிப்பட்டவரை நம்ம பண்ணலாமா யோசிச்சிருக்கணும். அப்புறம் கடைசியா நம்ம பார்க்கும்போது அந்த துணிக்கை கொடுத்து ஆண்டவர் பாக்குறாரு, அவருடைய கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சு ஆண்டவர்கள், ஏன்னா ஆண்டவர் மனநிலை படிக்கிறவர் பார்க்கும்போது இருதயம் என்ன இருக்குது, இன்னும் இவ்வளவு வார்னிங் கொடுத்து அவர் என்ன ஆகல, இவ்வளவு வார்னிங் கொடுத்து அவர் திருந்தல, இருதயம் கடினமா இருக்குது. ஆனால் என்ன பண்ண லாஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன செய்யணுமோ என்ன செய்யணுமோ அதை போய் சீக்கிரமா செய்வோம். அப்ப அந்த மாதிரி இந்த யூத தொகுப்பார் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இங்க ஒரு ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, கர்த்தர் கிருபை மேல் கிருபை கொடுத்தாலும் காட்டினாலும் வார்னிங் கொடுத்தாலும் இந்த கிருபை மேல் கிருபை அவங்க இந்த யூதா சகோப்பாரை வாழும் போது மனம் எச்சா கடினமாகுதான், கடினம் 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 கடின மாதிரி லாஸ்ட் என்ன பண்றாங்க காட்டி தராங்க. இதுக்கு ஒரு பேரல் கொடுத்துருக்காரு நம்ம மூத்த சகோதரர், என்னன்னா பார்வன் மாதிரி சரிங்களா, பார்வன் பார்வன் என்னாச்சு, ஆனா பார்வனுக்கு மனசை கடினப்படுத்துறது யாருன்னா தேவன் பண்ணாரு, ஆனா யூதாவுக்கு யார் தங்களை கடினப்படுத்துறாரு சரிங்களா. நீங்க லூகா 52:3 அனுபவங்கள் எங்க நடக்கும், சபை மத்தியத்துல அது நடக்கும் சகோதர சகோதரிகள், அது கண்டிப்பா அந்த அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது இது பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கணும், இந்த விஷயம் ஆண்டவர் இந்த வார்னிங்ஸ் எதனால கொடுத்தாரு சீஷர்களுக்கு அப்படின்னா, அந்த சோதனைகள்ல அவங்க டிரலாகி போகும்போது, அந்த சோதனைகளை விழுந்து போகும்போது இந்த இந்த காரியங்களை ஒண்ணுமே சொல்லாம விட்டுருந்தாருங்க, இந்த எச்சரிப்பான காரியங்களை இந்த மாதிரி நடக்கணும் ஒண்ணுமே சொல்லாம விட்டுருந்தாருன்னா அவங்க எப்படி தெரிஞ்சுகள் ஆயிருப்பாங்க. இது ஆகும்போது அவங்க எங்கெங்கயோ மனநிலை எப்பப்பயோ போயிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அப்ப அந்த சோதனை விழுந்து போகும்போது நினைச்சு பார்த்தாங்க, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்ப பேதர் மூணு முறை மறுதளிக்கும் போது என்ன என்ன இருப்பாரு, ஆமா ஆண்டவர் இது குறிச்சு முன்னாடியே சொன்னாரு, ஆனா இது இப்ப நடந்திருக்குது அப்படின்னு என்னன்னா, அந்த முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறும் போது அவங்களுக்கு விசுவாசம் என்ன பண்ணிச்சுன்னா, இது ஆண்டவர் சொன்னபடிதான் நடந்துச்சு, அதனால அப்படி நடந்திருக்கு. அதனாலதான் பேதர் என்ன ஆயிட்டாரு, ஏற்கனவே பேதருக்கு குறிச்சாரு, இந்த மாதிரி பண்ணுவேன் ஆனா அப்புறம் உனக்காக என்ன பண்ற ஜெவம் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு திருப்பி இருக்கு. அப்போ அது பேதருக்கு ஒரு 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 ஸ்ட்ரென்த் பண்ணிச்சாங்க. அதே தான் இன்னைக்கு கடைசி காலத்துல நமக்கு ஸ்ட்ரென்த் பண்றாரு. அப்போ இந்த காரியங்கள் நடக்கும் போது, இந்த சம்பவங்கள் நம்ம மத்தியில் நடக்கும் போது உண்மை சபையை என்ன பண்ணணும், உண்மை சபை இந்த காரியங்கள் நடக்குது ஏனோ தானோன்னு இல்ல, இது உண்மை சபை இந்த காரியங்களை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் கசப்பான நிகழ்ச்சிகள், நம்ம சகோதர மத்தியில் இந்த மாதிரி ஒரு கசப்பான யூதா வகுப்பார் மாதிரி ஏதாவது அந்த துரோகங்கள் கஷ்டங்கள் நடந்த இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா உண்மை சபை இந்த காரியங்களை உணர்ந்து வச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். சொல்றாங்க அதே சமயத்துல இந்த மாதிரி நம்மளை ஒப்பு கொடுப்பார்கள், அதே கர்த்தருக்கு வந்த அனுபவங்கள் இந்த கடைசி கால அங்கங்களுக்கு இந்த மகா உபத்திரத்துல சபைக்கு இருக்கிற உபத்திரத்துல இருக்குங்கிறத என்ன பண்ணிருக்கணும், நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும். இது அதான் சொல்றேன், இது வரப்போகிற கெஸ்டமேன், இது வரப்போகிற கெஸ்டமேன், அந்த உபத்திரம் நமக்கு இருக்குங்கிறது நம்ம சரியாக உணர்ந்திருக்கணும். அதனாலதான் தேவன் நமக்கு அந்த அவ்வளவு எச்சரிப்புகள் நமக்கு அங்க வச்சிருக்காரு. ஏன்னா இந்த காரியங்கள் நிஜத்துக்கு வரும்போது கண்டிப்பா அதுல நின்றுட்டு இருக்கும் போது உண்மை சபை எப்படி நிற்பாங்க? விசுவாசத்தோடு தைரியத்தோடு கண்டிப்பா நிற்பாங்க சகோதர சகோதரிகளை. அதுக்காகத்தான் இந்த ஒரு அலர்ட் அங்க கொடுக்குறாரு சகோதர சகோதரிகள். அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் கர்த்தர் என்ன பண்ணாங்க அவங்க? ஆமா, கர்த்தர் வந்து போய் குற்றச்சாரிகளை சுமத்தி அங்க இங்க அலக்கழித்து லாஸ்ட்ல சகோதர சகோதரிகளை அவரை சிலுவைக்கு அங்க ஒப்பு கொடுத்தாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவர் என்ன ஆனார் பார்க்கும்போது அங்க மரணமே அங்க எடுத்தாருங்கிறது நம்ம ஆனாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி காலத்தில் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்படி உண்மை சபை இந்த ஒரு உபத்திரவத்துல இவங்க கூட என்ன ஆகுறாங்கன்னா சிலுவை பாடுகள் எடுக்க போறாங்க. அப்புறம் பாருங்க இவங்க கூட இந்த சிலுவை பாடுகள் எடுக்க போறாங்க எப்படின்னா சகோதர சகோதரிகளே, அவங்க தெரியல அதை உபத்திரவம் தனியா நிக்கிறாங்களா இல்ல கும்பலா நிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கர்த்தர் எடுக்கும் மாதிரி அந்த சிலுவை பாடுகள் இவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா நேரடி சிலுவை இல்ல, கண்டிப்பா அந்த பாடுகள் உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த உபத்திரவங்கள் இருக்கும்போது சகோதர சகோதரிகள் அன்னைக்கு நீங்க பாருங்க, கர்த்தர் இந்த உபத்திரவங்கள் எடுக்கும்போது அவர் கஷ்டப்படும் போது சகோதர சகோதரிகளை சீசர்கள் ஏதாவது கூட இருந்தாங்களா? யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கணும் அப்படின்னா கர்த்தர் வந்து பாருங்க இப்ப மகிமையில் இருக்கிறாரு. மகிமையில இருக்கும்போது யாராவது ஒரு உதவி தேவை அவருக்கு? கர்த்தர் மகிமையில் இருக்கும்போது யாராவது ஒரு உதவி தேவையா? இல்ல. ஆனா மாம்சத்தில் இருந்த போது முக்கியமா அந்த சிலுவை பாடுகள் இருக்கும்போது கண்டிப்பா உதவி தேவையா இருந்துச்சு. அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்றது, அவங்க கூட நிக்கிறதுக்கு, இல்லைங்க நான் பாரு அவங்களோட துன்பங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு. அங்க நான் பார்க்கும்போது அங்க யார் இல்ல, லாஸ்ட் யார் வந்தாரு சிலுவை தூக்கிறதுக்கு? சிறைய உயிரி சீரம் அவங்க வந்தாரு, சீமான் வந்தாரு. ஆனா இது யாரு இல்ல, இவங்க இல்ல, சீசர்கள் இல்ல. ஆனா நமக்கு என்னோட மூத்த சகோதரிகள் கொஞ்சம் பாடமா சொல்லும் போது என்ன சொன்னாரா? அப்ப இந்த கடைசி கால பாதங்கள் இந்த மகா உபத்திரவ சபையினுடைய உபத்திரவத்தில் அவங்க நிற்கும் போது சகோதர சகோதரிகளே, அவங்க இந்த உண்மை சத்தியத்துக்காக அவங்க தைரியமா அவங்க உபத்திரவத்தில் நிற்கும் போது சகோதர சகோதரிகளே, ஏன்னா அவங்க எதில் இருக்காங்க? மாம்சத்தில் இருக்காங்க. அப்போ மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு யார் உதவி பண்ணணும்? அப்படி நான் சகோதர சகோதரிகளே, நம்ம தான். அப்போ நான் பார்க்கும்போது ஒருவேளை அந்த உண்மையான பாதங்கள் அங்க சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நிற்கும் போது நம்ம கூட அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கூட அவங்களோட கூட போகணும், ரொம்ப முக்கியம். அவங்களோட கூட, ஆமா நாங்க கூட இந்த இதே இதுல தான் இருக்கிறோம், நம்ம கூட இந்த சத்தியத்தில் தான் இருக்கிறோம். நமக்கு அந்த பாடுகளை நாங்களும் பங்கெடுக்கிறோம், நாங்களும் வரோம். அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் எடுக்கிறோம். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் கூட சிலுவை சுமந்தம் சுமக்கணும். அதான் சொல்ல கர்த்தர் கூட என்ன ஆகணும்? சிலுவை சுமக்கணும். அப்ப நம்ம அதான் ஒரு வசனம், நீங்க அருமையான வசனம் நீங்க வாசிக்கலாம். ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் 16:17. ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் 16:17ங்களா? இல்ல இல்ல, அவரோட கூட பாடுபட்ட வசனம் 12:13ங்களா? 12 அவருடைய கூட பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம். இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா தியானம் கொடுக்கலாம், நான் உங்க மதியில கொஞ்சம் ஷேர் பண்றேன். இந்த வாசனை கொஞ்சம் நம்ம தியானம் பண்ணும்போது அவருடைய கூட பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம். அவர் யாரு? அவர் யாரு பாத்தீங்களா? அவர் யாரு? ஒரு கேள்வி வரும்போது சிந்திக்க இருக்கு நம்மள. ஆனா நம்ம ஜென்ரலா வாசிக்கும் போது என்ன ஆயிடும்? அது கிறிஸ்து தான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னா நம்ம தலை அவர் நேரடியா இல்ல சகோதர சகோதரிகளே, அவர் தலை நேரடியா இல்ல, அவர் ஓட்டு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. இது அவர் யாரு? இங்க பார்க்கும்போது அவர் தலை சரீரம், அவர் தலை இங்க இருக்கிறது, இந்த அவர் யாருன்னு பார்க்கும்போது சரீரமாகிய சபை அப்படின்னு இந்த கடைசி காலத்துல, இந்த கடைசி காலத்துல அந்த பாதங்கள் சரீரமாக சபை அவங்க கூட கிறிஸ்து தான். அப்ப நான் பார்க்கிறோம் இவங்களோட பாடுபட்டால் நம்ம இவங்களோட யாரு? இந்த கடைசி கால பாதங்கள் இவங்க கிறிஸ்து, கிறிஸ்து இவங்க கூட கிறிஸ்து இவங்க அந்த சத்தியத்துக்காக அந்த மக உபத்திரவங்கள்ல அவங்க இருக்கும் போது இந்த உபத்திரவங்கள்ல நம்ம கூட எடுக்கிறோம். இந்த உபத்திரவம் நம்ம கூட சுமக்கிறோம். நம்ம கூட இந்த பாதம் நாங்க கூட உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறோம். இந்த சுமைகளை நாம கூட சுமக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த கடைசி பாதங்களோட நாம கூட பாடுபட்டால் இந்த சபை மகிமையாகும் போது இது சீக்கிரமா முடிவடைஞ்சிடும், அப்போ என்ன நான் நம்ப கூட அழகை செய்வோம். ரொம்ப அருமையாக இந்த வசனம் வந்து பேசிட்டு சகோதர சகோதரிகள் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம பாருங்க. அப்போ அப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப அப்ப கண்டிப்பா இந்த ஒரு அந்த கெஸ்டமேன அனுபவத்தை தொடர்ந்துதானே அது ஒரு இரவுல வந்த ட்ரபிள். அப்போ இந்த முடிவு காலத்துல இந்த சபைக்கு இருக்கிற உபத்திரவம் அது கூட சொல்றாரு, இது ஒரு லாஸ்ட் நைட் ட்ரபிள். இந்த லாஸ்ட் நைட் ட்ரபிள் எப்படின்னா இது சீக்கிரமா வரும், இந்த லாஸ்ட் லைஃப் ட்ரபிள் எப்படின்னா சீக்கிரம் வரும். ஆனா அனுபவங்கள் அதே அனுபவங்கள், ஏன்னா அது தலை துவக்குனாரு பாதகங்கள் இது என்ன பண்றாங்க இது முடிச்சு வைக்க போறாங்க, அதே அனுபவங்கள் இந்த சபைக்கு அங்க அங்க வரும். சகோதர சகோதரிகளை அங்க நம்ம அங்க நம்ம பாக்குறோம். அதே அதே சமயத்துல இன்னும் நம்ம நம்ம பாடத்துல நம்ம பார்க்கும் போது லாஸ்ட்ல கர்த்தருடைய மரண ஆனார் இல்லைங்களா, கர்த்தர் ஏதாவது திருவில் போட்டாங்க மரண ஆனார், அவருடைய மரணம் என்ன என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்க மரணம் நம்ம பார்க்கும்போது அவருடைய மரணம் எல்லாராலும் என்ன பண்ணப்பட்டுச்சு, அன்றைக்கு அவர் எருசலேமில் நம்ம பார்க்கும்போது அங்க எருசலேமில் அடைந்த மரணம் எல்லாராலும் பேசப்பட்டுச்சு, எல்லாமே பிரசித்தி ஆயிடுச்சு. நீங்க வசனம் நீங்க வாழ்க்கைங்க ஒரு வசனம் லூக்கா 24:18 நீங்க பாருங்க.
நடந்த
விஷயங்களை அறியாதபடி நீ அந்நியர் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் என்ன இருக்குது, எல்லாருக்கும் சாட்சியா தெரிஞ்சிச்சு, இயேசுவே எல்லாம் சிலுவையில அடிச்சாங்க, இயேசு சிலுவையில மறிச்சாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பாப்புலர். அதே சமயத்துல அந்த பஸ்கா நேரத்துல அவ்வளவு ஜனங்கள் எங்கதான் இருந்தாங்க, அது இஸ்ரேலுங்கிற அவ்வளவு ஜனங்கள் எங்க இருந்தாங்கன்னா எருசலேம்ல இருந்தாங்க நம்ம பாரு. அப்போ இவருடைய மரணம் எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஆச்சுன்னா ஒரு சாட்சியாக அன்னைக்கு ஆண்டது சகோதர சகோதரர்களே. அதைதான் நம்ம பேரல் நம்ம கடைசி பாக்குறோம், இந்த சபையோட மரணம் இந்த லாஸ்ட் பாத்தங்களுடைய மரணம் இது ஆக போகுது, இந்த உலகத்துக்கே ஒரு சாட்சியாக போகுது. சில மாதிரியே அந்த அந்த முன் நிகழ்வுகளை இங்க வச்சிருக்கிறார். அப்ப இந்த சபையோட மரணம் லாஸ்ட் பாதங்களுடைய மரணம் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய உபத்திரவங்கள் அந்த மரணம் இது எல்லா சகோதர சகோதரிகளை இது உலகத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விட்னஸ் ஒரு சாட்சியாக ஆக போகுது. இது கூட நம்முடைய மூத்த சகோதரர் அவரு கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு பேசும்போது ரொம்ப அருமையா இந்த பாயிண்ட் பேசியிருக்கிறாரு. நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 24:14 அவ்வப்ப சொன்னார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்ப இந்த சாட்சி எதை பற்றி சொல்றாருன்னா இது சபையுடைய சாட்சி, இது சபையுடைய சாட்சி. அப்ப இந்த சாட்சி தான் எல்லா ஜனங்களுக்கும் போகும். இப்படிதான் வந்து முடிச்சிருக்காரு. நீங்க மில்லியன் நீங்க கேட்டிருந்தா நீங்க பாருங்க ரொம்ப பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட இந்த லாஸ்ட் சபையுடைய நிறைவேறுதல் அங்க அங்க நடக்கும் சகோதர சகோதரி. அப்போ இந்த அந்த சபைக்கு இருக்கிற உபத்திரவம் அது முடிவடைந்த உடனே சபை என்ன ஆயிடும், சபை முடிவடைந்திடும் சகோதர சகோதரி. ஆனா ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது, இந்த உபத்திரவங்கள நம்ம கூட போகலன்னா இந்த உபத்திரவங்கள் வரும்போது நம்ம வீட்டுல போய் ஓடி ஒழிஞ்சிட்டோம், இந்த உபத்திரவங்கள் வேண்டான்னு எங்க நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா சகோதர சகோதரி அவங்க தான் யாரு, அவங்க தான் திருளான கோட்டை, அவங்க தான் திருளான கோட்டை எங்க அடுத்தது மாட்ட போறாங்க திருளான கோட்டை, அவங்க தான் அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும் சகோதர சகோதரி, அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிடும் இது சபை என்ன ஆயிடுச்சு, சபை முடிவு முடிவாயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய சாட்சி ரத்த சாட்சி எல்லாருக்கும் ஒரு சாட்சியா போயிடும் சகோதர சகோதரி. அப்போ இருக்கிற திரள் கோட்டை அவங்க அது அது கூட இன்னும் நடக்க வேண்டிய இஸ்ரேல் சம்பந்தமான தீர்த்த தரிசனம் எல்லாம் கூட கூட வரும். அப்ப சகோதர சகோதரிகளே அப்ப நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்க்க தரிசனமா இந்த கெத்துமேன் அனுபவங்கள் இந்த கடைசி காலத்துல எப்படி நிறைவேற போகும், சபை எப்படி முடிவடையுங்கிறது அது ஒரு ராக்காலம், இந்த சபை முடிவில் வரப்போகுது ஒரு ராக்காலம். ரொம்ப அருமையாக அது ஒரு கம்பாரிசன் வந்து அங்க கொடுத்திருக்காரு சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல அங்க நடந்த அதே சம்பவங்கள் இந்த சபையினுடைய முடிவு காலத்துல மகாவுத்திர காலத்திலயும் இது நடக்கும், இது நடக்கும் சகோதர சகோதரர். அப்படி அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இருக்கும் போது சகோதர சகோதரிகளை நம்ம புத்தியுள்ள கண்ணிகளாக நம்ம இருக்கணும். அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற எச்சரிப்புகளை என்ன பண்ண நிச்சயமா கண்டிப்பா, ஏன்னா இந்த பஸ்க மெமோரியல்ல நம்ம இது தியானம் பண்ணும் போது இந்த சம்பவங்கள் ஆண்டவருடைய சம்பவங்களை நம்ம தியானம் பண்ணும் போது சகோதர சகோதரிகளே இது ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக இருக்குதுங்கிறது கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம தியானம் பண்ணணும். அவ தியானம் பண்ணும்போது நமக்கும் இப்படிப்பட்ட இந்த கெஸ்டமின் அனுபவங்கள் லாஸ்ட்ல தேவன் வச்சிருக்காரு வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பாசவருக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நீங்க நம்முடைய மூத்த சோகர்களுடைய இசையை நீங்க பாருங்க. அப்போ நம்ம இந்த ஒரு பாசவர் அனுசரிக்கும் போது நம்ம கூட என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நம்ம கண்டிப்பா நம்ம கூட ஒரு உறுதிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப என்றால் சகோதர சகோதரிகளே, அப்ப கண்டிப்பா சபைக்கு கூடிய விரைவில் என்ன வரப்போகுது? ஒரு ஷார்ட் நைட் ட்ரபிள் வரப்போகுது, சீக்கிரமா வரப்போகுது. அப்போ கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நம்ம அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெப பண்ணுங்கள். அப்போ உயர் நம்ம பேதர் சொல்றாரு, தீர்க்க தரிசன வசனங்களை அற்பமாக எண்ணாதீங்க. அப்போ அது நிறைவேறுகிறதா என்னென்ன பண்ணுங்க? நீங்க விழித்திருந்து அதை பாருங்க. ஏன்னா அது அது இந்த 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 ஒரு விழிப்பு நமக்கு இல்லைன்னா சோதனை வரும்போது என்ன ஆயிடும்? நம்ம விழுந்து போயிடுவோம். அப்போ தவிர சொல்ற நம்மை நம்ம நம்ம ஆயத்த பண்ணணும். இந்த காரியங்களே என்ன நடக்குதுங்கிறது விழித்திருந்து பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அப்போ நமக்கு பின்னாடி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் தீர்த்த தரிசனங்கள் எப்படி நிறைவேறுங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த லாஸ்ட் நம்ம நம்ம பார்க்குறவங்க பாடத்துடைய லாஸ்ட்லாம் பார்க்கும்போது இதுதான் இந்த பஸ்காவில நம்ம தியானம் பண்ணும் போது இது கூட ஒரு பார்வை முன்பாக வச்சிருக்கிறோம். நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு தியானம், ஒரு தியானிக்க வேண்டிய ஒரு தியானம் அங்க வச்சிருக்கோம். அப்படின்னா இந்த சபையினுடைய கடைசி அந்த ஒரு டபுள் அவங்க எப்படி இருக்கும்? அப்போ இந்த டபுள் முடிஞ்சவொன்னே என்ன வந்துடும்? உலகத்துக்கு அந்த டபுள் வந்துடும். ஆனா இது எப்படி வந்துடும்? இது சீக்கிரமா வரும். இந்த டபுள் என்ன சொல்றாருன்னா, இது சீக்கிரமா அது அப்படியே அப்படி எப்படி இருக்குள்ள போயிடும். சீக்கிரம் இந்த காரியங்கள் இது நிறைவேறக்கூடியதாக இருக்கு. அதனால நம்ம விழித்திருந்து புத்தியுள்ள கண்ணிகளாக இருந்து தீர்க்க தரிசன வசனங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அதை சொல்றோம், தீர்க்க தரிசன வசனங்களுக்கு அவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை பாரத்தோடு அதை நம்ம சுமந்து அந்த ஒரு காரியங்களுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். தகவல் ஆயத்தமாகணும். அப்படி ஆயத்தமானாதான் நம்ம அந்த சோதனையில விழாதபடி நம்ம என்ன ஆகலாம், நம்ம தப்பிக்கலாம், கர்த்தருக்காக நிக்கலாம். தகவல சகோதரி சகோ இந்த ஒரு காரியங்களை செய்ய தேவன் தாமே நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த இருவர் சபையர் எல்லாருக்கும் திருச்சூக்களாக நன்றியினை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்.